நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆகஸ்ட் 11 செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஆஸ்திரேலிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்கள் தங்களை பற்றிய முக்கிய தகவல்களை வழங்க உள்ளனர். ஆஸ்திரேலிய மக்களின் வாழ்க்கை பின்னணி மற்றும் சமூக நிலை குறித்த முக்கியமான தரவுகளை சேகரிக்கும் இந்த தேசிய அளவிலான கணக்கெடுப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். மக்களின் கலாச்சாரம், பின்னணி, வருமானம், வேலை மற்றும் குடியிருப்பு தொடர்பான தகவல்கள் இதில் சேகரிக்கப்படுகின்றன. மேலும் நாட்டிற்கு வருகை தருபவர்கள் மற்றும் விசா வைத்திருப்பவர்கள் உட்பட ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் அனைவரும் இந்த கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்வது கட்டாயமாகும்.
I have heard they are a bit hesitant whether they need to provide their visa status, so that might be a bit concerning.
இது போன்ற தகவல்கள் ஏன் சேகரிக்கப்படுகின்றன, அவற்றை ஏன் பகிர வேண்டும் என்பது குறித்து தனது சமூகத்தினர் கேள்வி எழுப்புவதாகவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்படும் தனிப்பட்ட தகவல்கள் குறித்து சில சமூகங்களில் கேள்விகள் மற்றும் கவலைகள் இருப்பதாகவும் வடக்கு டாஸ்மேனியாவின் நேபாள சங்கத்தின் நிறுவன தலைவர் சந்தோஷ் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
If we could inform them, like, you know, giving the information about even about their visa won't affect them or how they share their personal information with other departments.
இந்த கவலைகள் சந்தோஷின் சமூகத்தில் மட்டுமல்ல மற்ற சமூகங்களிடமும் காணப்படுகின்றன. குறிப்பிட்ட விசாக்களில் உள்ளவர்களின் தகவல்கள் அதிகாரிகளுடன் பகிரப்படுமா? ஆங்கிலம் தெரியாதவர்கள் ஆங்கிலம் வகுப்புகளில் சேர கட்டாயப்படுத்தப்படுமா? மேலும் தாங்கள் அளிக்கும் பதில்கள் விசா ரத்து அல்லது நாடு கடத்தலுக்கு வழிவகுக்குமா என்பது குறித்து SBS-இன் எக்ஸமைன்ஸ் நிகழ்ச்சிகளின் நேயர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த கவலைகளுக்கு விளக்கம் அளிப்பதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏன் இதுபோன்ற தனிப்பட்ட தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் ஆஸ்திரேலியன் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் SBS எக்ஸமைன்ஸிடம் பகிர்ந்து கொண்ட தகவலை நாம் இப்பொழுது கேட்கலாம்.
In our everyday lives, we use things. So it might be that we catch the bus to work, or we need to drive our car and we need roads and we need a car park, or we go to the supermarket to buy some food. We attend health institutions or an educational institution. Everything that we do in our everyday lives are things that support us. How we understand what is needed for each community is based on who we have in our community and where they are. And that's why every person's answer matters, because your answer builds that picture of what that community is and what type of services it needs.
மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வழங்கப்படும் தகவல்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுவதாகவும், இந்த செயல்முறையில் ஆரம்பத்திலேயே பெயர்களும் முகவரிகளும் தரவுகளிலிருந்து நீக்கப்படுவதாகவும், மேலும் இது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்ட நடைமுறை என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தேசிய செய்தி தொடர்பாளர் எமிலி வால்டர் தெரிவித்துள்ளார்.
The Privacy Act and the secrecy provisions of the Census and Statistics Act mean that we can't share people's information in a way that's likely to identify them or their household.
புள்ளியியல் சட்டத்தின் ரகசியத்தன்மை விதிகளின்படி ஒருவரையோ அல்லது அவர்களின் குடும்பத்தையோ அடையாளம் காணக்கூடிய வகையில் தனிப்பட்ட தகவல்களை பகிரும் அனுமதி தனியுரிமை சட்டத்திற்கோ மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கோ இல்லை. அப்படியானால் பகிரப்படாத இந்த தனிப்பட்ட தகவல்களை ஏன் வழங்க வேண்டும்?
The names are really important for ensuring that people are accurate in the way that they're reporting the information for each person. But it also helps us compile the information. So when we bring the data together, we're able to form relationships between each other. The way people have identified their relationship to each other helps us then identify what type of family they are, and so in the final data that we release we can then report on different types of families, and so that's a really important feature of being able to accurately and wholly report on the data.
நாடு கடத்தப்படுவது அல்லது விசா ரத்து செய்யப்படுவது குறித்து கவலைப்படுபவர்களுக்கும் இதே விளக்கமே பொருந்தும் என்று எமிலி வால்டர் தெரிவித்துள்ளார்.
We never keep those names and addresses associated with that data. It gets held at the ABS as it is and never released to any other government department, including the immigration department. So people can't be identified that way for that purpose. And every individual's response is really important, because who everyone is really important to understanding our community and how to support it the best.
உங்கள் பின்னணி, நீங்கள் பேசும் மொழி மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் பொது போக்குவரத்து போன்ற தகவல்கள் உங்கள் சமூகத்திற்கு தேவையான சேவைகளை திட்டமிட்டு வழங்க உதவுகின்றன என்று எமிலி வால்டர் தெரிவித்துள்ளார்.
It's those characteristics of individuals that then build up an aggregate picture of a community, an area. And I think particularly for culturally and linguistically diverse communities, that really then provides the opportunity for local services to be provided, which might be English classes for newly settled migrants that help them then build their language skills and support them through applying for jobs or driver's licenses or all of the things that you need to support yourself.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுக்கு பொருத்தமான தெரிவுகள் இல்லையெனில் உங்கள் சொந்த பதிலை எழுதும் இடத்தில் அதை பதிவு செய்யலாம். வழங்கப்பட்டுள்ள தெரிவுகள் முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிகம் பதிவு செய்யப்பட்ட பதில்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டவை. மதம் தொடர்பான கேள்விகளுக்கு தங்களது சொந்த பதிலை எழுதும் வசதியை பயன்படுத்துமாறு தனது சமூகத்தினரை ஊக்குவித்து வருகிறார் விக்டோரியாவில் உள்ள உக்ரைனியர்கள் சங்கத்தை சேர்ந்த லியானா ஸ்லிபெட்ஸ்கி.
Still have my grandmother's voice ringing in my ears saying to me in Ukrainian, you have to write Ukrainian Catholic. You must write Ukrainian Catholic. Even if you admitted into hospital and you had to fill out an admissions form, she insisted you write Ukrainian Catholic. So I just went along with it. But I realized now what she was doing. Writing Ukrainian Catholic or Ukrainian Orthodox, it's more than about religion because faith and churches play a very big role in Ukraine and in our Ukrainian identity. I mean, churches were the places where language was preserved when under the Soviets it was banned, where traditions were upheld. And so to write that you're either Ukrainian Catholic or Ukrainian Orthodox indicates that it's more than just about religion. It's a part of our identity. It's part of our culture. So it differentiates us from just writing Catholic or Orthodox.
அது உங்கள் சொந்த பதிலாக இருந்தால் அது தவறு என்று கருதப்படாது என்றும் அந்த பதிலை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எமிலி வால்டர் தெரிவித்துள்ளார்.
What the census is a self-response collection. It's your ability to put on your form who you are and what best reflects you. And so the right answer is always what represents you the best and who you are and how you're reflected then in the data. So I would say that you can't make a wrong choice on that.
மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது கட்டாயம். மேலும் அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கின்றன என்றும் அவர் கூறுகின்றார்.
Our absolute goal is to make it as easy and simple for people to participate as possible. If people are having trouble, there are field officers in their area that can help them and assist. There's in-language support that can be provided, and we've got support information on the website in 26 different languages. It's really about supporting people the best and facilitating them to complete the census voluntarily.
இந்த நிகழ்ச்சி SBS எக்ஸமைன்ஸ்க்காக ஒலிவியா தியோரியோ அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இதனை தமிழில் வழங்கிய நான் சரண்யா பாலகிருஷ்ணன். மேலும் தகவல்களுக்கு sbs.com.au/sbsexamines என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.